நாம் நம்முடைய தியானத்தை தொடர்கிறோம். இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தும் என்ற தலைப்பில் இயேசு அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள் இவற்றை மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தோம். கடந்த நிகழ்ச்சியிலே பேதுரு எப்படி ஆண்டவரை மூன்று முறை மறுதளித்தான், இயேசு அவருடைய வழிகள் என்னவென்றால் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஆபத்தை குறித்து அவர் எச்சரிக்கிறார், நாம் விழும்படிக்கு அனுமதிக்கிறார், ஆகவே நாம் உடைப்படும்படிக்கு பேதுருவை அவர் விழுவதற்கு அனுமதித்தார். பேதுரு ஒருபோதும் விழக்கூடாது என்று அவர் ஜெபிக்கவில்லை. அவன் விழுந்து போன பிறகு அவன் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது என்று அவர் ஜெபித்தார். ஏனென்றால் பிதா அவனுடைய அன்பை அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜெபித்தார். நாம் அப்படித்தான் இயேசு பேதுருவை எப்படி அணுகினார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்மோடு கூட அவர் அப்படித்தான் அணுகுகிறார். இயேசு தம்முடைய சோதனை வெளியிலே உபத்திரவத்தில் எப்படி நடந்தார் என்று கற்றுக்கொள்கிறோம். தனக்கு முன்பாக மயிர் கத்திருக்கும் இடத்திலே அமைதியாக இருக்கக்கூடிய ஆட்டை போல் அவர் அமைதியாக இருந்தார். அதே கிருபையை அமைதியாக இருக்கும்படிக்கு பரிசுத்தாவியானவர் நமக்கும் நாம் தவறாக குற்றம் சாட்டம் போடும் பொழுது தேவன் நமக்கு கொடுப்பாராக. இப்படிப்பட்ட உதாரணங்களை நாம் இங்கு நாம் பின்பற்றும்படிக்கு நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தைகளாலும் கற்றுக் கொடுத்தவைகள். மத்தேயு 27:1 பார்க்கிறோம். விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாக பொந்து பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஒருவேளை இப்படி நினைத்திருப்பான். இயேசு பல சூழ்நிலைகளிலே அவர் தப்பித்துக் கொண்டிருந்திருக்கிறார். நிச்சயமாக இப்பொழுதும் அவர் தப்பித்துக் கொள்வார், நானும் 30 வெள்ளிக்காசை நான் பெற்றுக் கொள்ளலாம் என்று பொருளாசையுடையவனாய் இருந்தான். ஆனால் இந்த முறை இயேசு தப்பிக்கவில்லை என்பதை அவர் அறிந்தபொழுது அவர் தன்னை எதிரிகள் பிடித்துவிடுவதற்கு அனுமதித்து விட்டார் என்று பார்க்கும் பொழுது, இத்தனை வருடங்களாக அவனுக்கு ஆண்டவர் பாராட்டின் நன்மைகளை அவன் எண்ணி பார்த்து அவன் இப்பொழுது ஆசாரியர்களிடத்தில் போகிறான். முதலாவதாக இங்குதான் ஒரு மனிதன் பாவம் செய்த போது அவன் அங்கே ஆசாரியர்களிடத்திலே அவன் செல்கிறான். அதற்கு பதிலாக அவன் ஆண்டவரிடத்திலே இயேசுவினிடத்தில் சென்றிருந்தால், சிலுவையிலே அருகாமையில் இருந்த கல்லனை போல அவன் இயேசுவினிடத்தில் சென்று, நான் உம்மை காட்டிக் கொடுத்தபடியினால் என்னை மன்னியும், நான் மனம் வருந்துகிறேன் என்று அவன் சொல்லியிருந்தால் அவனுடைய முடிவு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் அவன் அப்படி திரும்ப போகிறதில்லை என்று ஆண்டவர் அறிந்தபடியினால்தான் அவன் பெறவாது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னான். அவன் இயேசுவை காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அவன் மனந்திரும்பாதபடியினால் தான் அவன் நரகத்திற்கு சென்றான். ஜனங்கள் பாவம் செய்கிறபடியினால் அவர்கள் நரகத்திற்கு செல்கிறதில்லை, அவர்கள் மனந்திரும்பாதபடியினால் தான் அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள். சிலுவைக்கு சென்றுவிட்டால் ஒரு மனிதனும் இப்பொழுது நரகத்திற்கு செல்ல தேவையில்லை. எப்படிப்பட்ட கொடூரமான பாவமாயிருந்தாலும் மனுஷகுமாரனுக்கு செய்யப்பட்ட பாவம் எதுவாக இருந்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். ஆகவே நிச்சயமாக இயேசுவினிடத்தில் யூதாஸ் காரியத்தில் சென்று என்னை மன்னியும், நான் உம்மை காட்டிக் கொடுத்தேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மன்னித்திருப்பார். அதை செய்யவில்லை. அதுக்கு பதிலாக ஆசார இடத்துல போய் அவன் அறிக்கை செய்கிறான், நான் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய நபரும் நரகத்துக்கு செல்ல முடியுமா? இங்கு ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். நான் பாவம் செய்தேன் என்று சொன்னவன் பரவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள மனிதன்
தானா?
அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை குற்ற மனசாட்சியினாலே தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு அவன் செத்தான். எவ்வளவு துக்ககரமான ஒரு முடிவு! அவன் சென்று தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். ஆண்டவரிடத்தில் சென்று மனம் திரும்புவதற்கு பதிலாக சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான செய்தி என்னவென்றால், எப்படிப்பட்ட யாராய் இருந்தாலும் நாம் அனைவரும் தேவனிடத்தில் நாம் திரும்ப முடியும். தேவனிடத்தில் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும், நான் வீழ்ச்சி அடைந்து விட்டேன் என்று சொன்னாலும், நீங்கள் யூதாஸ் காரியத்தை போல நீங்கள் அவரை காட்டி கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாவமா இருந்தாலும் கூட நீங்கள் இயேசுவின் இடத்திலே நீங்கள் திரும்பி மனம் திரும்பதிலே வர முடியும். அவன் அதை செய்யவில்லை. ஒரு மனிதனிடத்தில் செல்ல வேண்டாம், ஒரு ஆசாரியனிடத்தில் செல்ல வேண்டாம். நாம் ஒரு மனிதனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டிய பாவம் என்னவென்றால், அவர்களுக்கு விரோதமாக செய்த பாவமா இருந்தால் மட்டும்தான்.
There's no such thing as public confession of sin. All this is
வெளிவியரங்கமான ஒரு பாவ அறிக்கை என்றோ, ஒரு ஆசாரியின் இடத்திலே அறிக்கை செய்கிறது என்றோ ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஒரு நபருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் அந்த நபரிடத்தில் சென்று நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். மத்தேயு 5:23-24 இல்லாத பட்சத்திலே மனிதனிடத்திலே சென்று பாவத்தை அறிக்கை செய்ய தேவையில்லை. ஏனென்றால் மனிதனால் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதனை நாம் காயப்படுத்திருப்போம் என்றால் அவனிடத்தில் சென்று நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் செய்கிறது போல அவன் ஆண்டவரிடத்தில் செல்லாமல் ஆசாரியிடத்தில் போகிறான். நாங்கள் இந்த பணத்தை நாங்கள் ஆலயத்திலே நாங்கள் செலுத்த முடியாது, ஏனென்றால் இது ரத்தத்தால் கரையப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் அவர்கள் பிரதான ஆசாரியர் இந்த வெள்ளிக்காசை எடுத்து இந்த ரத்த கரையமானதால் காணிக்கை பட்டியலே இதை போடலாகாது என்று சொல்லி அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் இந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இது ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம். சகரிய புத்தகத்திலே 11:12 பார்க்கிறீர்கள். அது குயவனுடைய நிலத்திற்கு என்று அவர்கள் செலுத்தினார்கள் என்று நாம் சகரியாவிலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகத்திலே மத்தேயு 21:11 இயேசு தேசாதிபதிக்கு முன்பதாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அவர் யார் என்று அவர் கேட்கும் பொழுது தான் யார் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அவரை குற்றம் சாட்டும் பொழுது அவர் அமைதியாக இருக்கிறார். வித்தியாசத்தை பார்த்தீர்களா? எல்லா குற்றச்சாட்டுகளும் தவறாக இருக்கும் பொழுது அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவர் யார் என்று கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். இன்றைக்கும் நாம் அதே காரியத்தை செய்ய வேண்டும். நீ கிறிஸ்தவனா என்று கேட்கும் பொழுது, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் நிற்கப்படேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்மை தவறாக குற்றம் சாட்டும் பொழுது இயேசுவை போல நாம் பதில் சொல்ல தேவையில்லை. குறிப்பாக மதவாதிகள் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே தவறாக உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, நான் அதை செய்யவில்லை என்று நீங்கள் தெரியப்படுத்துவது மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவனாக உங்களுடைய சாட்சியை நாம் இழந்து போகக்கூடாது. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களை தவறாக ஜனங்கள் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது அமைதியாக இருப்பதல்ல, ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். இல்லை என்றால் இல்லாத பட்சத்திலே கிறிஸ்தவர்கள் உங்களை தவறாக உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, கள்ளத்திற்கு சென்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் அமைதியாய் இருந்து விடுங்கள். பிலாத்து 13 வசனத்தில் பார்க்கிறோம். பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா? அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவர் அநேக குற்றவாளிகளை தன்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறான், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை, குற்றச்சாட்டப்பட்டவர்களை பார்க்கவே இல்லை. ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட பதில் சொல்லாதவர். ஜனங்கள் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது, மத்தேயு 27:14 வசனம் அற்புதமான ஒரு வசனம். அநேக காரியங்களை குறித்து நம்மை தவறாய் குற்றம் சாட்டும் பொழுது, மத்தேயு 27:14 வசனத்தின்படிதான் நான் வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு வார்த்தையை கூட அவர் சொல்லவில்லை, ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறோம், நம்மை நீதியாய் நியாயந்திருக்கிற நியாயாதிபதிக்கு நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். பேதுரு 2 பார்க்கிறோம், இயேசுனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு தன்னுடைய சூழ்நிலையில் எப்படி நடந்தார் என்று நாம் பார்த்து பின்பற்ற வேண்டும். ஏதோ பார்த்து ஆச்சரியப்படுவதற்கல்ல. 1 பேதுரு 2 21 வசனம், ஆண்டவர் கிறிஸ்து அவரை பின்பற்றுவதற்கான ஒரு மாதிரியை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். முதலாவதாக அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது 1 பேதுரு 2:23 வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தம்மை நீதியாய் நியாயந்திருக்கிறவருக்கு தம்மை அவர் ஒப்புக் கொடுத்தார். இந்த அடிச்சுடுகளில் தான் நாம் வாழ வேண்டும். இவர்கள் எனக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்வதில்லை, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
The Lord asks me, do you want me to deal with them or do you want to deal with that yourself? I say, Lord, you deal with that.
எனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுதும் பொழுது, பேசும் பொழுது, நீ அவர்களை நீயாக கையாள விரும்புகிறாயா அல்லது நான் கையாளட்டுமா என்று ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார்.
Now at the feast, Matthew 27:15,
அமைதியாய் இருந்த இயேசுவை நான் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை மாதிரியாய் கொண்டு நாம் பின்பற்றுவோம். மத்தேயு 27:15 வசனம், தாம் விரும்புகிற எந்த ஒரு குற்றவாளியையும் தேசாதிபதியால் விடுவிக்க முடியும். பிலாத்து அங்கிருந்த ஜனங்களை நோக்கி, உங்கள் பண்டிகை நாட்களிலே ஒரு குற்றவாளியை விடுவிப்பது பாரம்பரியமாக இருந்திருக்கிறது, நான் குற்றவாளியாக இருந்திருக்கக்கூடிய பரபாசை நான் விடுவிக்க வேண்டுமா அல்லது இயேசுவை நான் விடுவிக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். இயேசு உண்மையான ஒரு குற்றவாளி அல்ல என்பதை பிலாத்து அறிந்திருந்தபடியினால் பிலாத்து அவர்களை பார்த்து கேட்டான். இயேசுனுடைய ஊழியத்தை குறித்து பிலாத்து கூட உணர்ந்திருந்தான். அவர்கள் பொறாமையினால்தான் அவரை காட்டிக் கொடுத்தார்கள்
என்று.
அந்த நியாயஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது பிலாத்தினுடைய மனைவி அவனுக்கு பதில் அனுப்புகிறாள். அந்த நீதிமானுக்கு விரோதமாக நீ ஒன்றையும் செய்யாதீர்.
Exactly, she dreamt, but she suffered. She felt that there was some person, my husband is.
அவர் நிமித்தமாக நான் சொப்பனத்திலே நான் வெகு பாடுபட்டேன்.
And she sent that message to him, but he ignored it.
என் கணவர் நியாயந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மனிதன், அவன் நீதிமானாக இருக்கிறான்.
Barabbas to put Jesus to death. The crowd, you know, again let me say, there must have been in the crowd.
ஆனால் திரள் கூட்ட ஜனங்கள் பரபாசை விடுதலையாக்கவும் இயேசுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கவும் படி அதிகமாய் கூக்குரலிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். 5000 மேற்பட்ட ஜனங்களை அவர் போஷித்தார், அநேக அற்புதங்களை செய்தார். அவரால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த ஜனங்கள் மறந்து
விட்டார்கள்.
எல்லாரும் அவருடைய மரணத்தை கேட்கிறார்கள், நாமும் சேர்ந்து ஆண்டவருடைய மரணத்தை கேட்போம் என்று எல்லாரும் கேட்கிறார்கள். ஆசாரியர்கள் எல்லாம் பரபாஸை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிலாத்து தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு இயேசுவை விடுவிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி
செய்கிறான்.
நாம் தவறாக குற்றம் சாட்டப்படும் ஒரு சூழ்நிலையிலே ஒரு குற்றவாளியை நிறுத்தும்
பொழுது
நமக்கு முன்பாக ஓடி இருக்கக்கூடிய ஒரு முன்னோடியை நாம் பார்க்கிறோம். மதவாதிகள் இயேசுவையும் வழக்கு மன்றத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வழக்கு மன்றத்திலே நாம் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பார்க்க முடியும். நான் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நான் பார்த்திருக்கிறேன், மன்னிப்பையும் அன்பையும் நான் பார்த்திருக்கிறேன். இயேசு நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார், நமக்கு முன்பதாக அவர் சென்றிருக்கிறார், நமக்கு முன்னோடியா இருந்திருக்கிறார். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் அவர்
சந்தித்திருக்கிறார்.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எப்படி உதாரணமா இருப்பது, நமக்கு பின்பாக வரக்கூடியவர்களுக்கு எப்படி நாம் உதாரணமா இருக்கக்கூடும் என்று நமக்கு காட்டியிருக்கிறார். ஒரு குற்றவாளியை ஜனங்கள் விரும்புகிறார்கள், தேவ குமாரனை விரும்பவில்லை. இந்த காரியத்தை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? பிரியமான சகோதர சகோதரிகளே,
if you believe that, then you'll be able to accept that yeah, God has allowed this.
And in devudi sarva vallame nam viswasikka mudiyavillai endral nam yesuvai pinpatra mudiyadu. தன்னுடைய சகல அதிகாரத்திலே சர்வ வல்லமையிலே அற்புதமான ஒன்றை அவர் கொண்டு வருவார். பரபாசை நான் விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் நான் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து
கேட்கிறார்.
ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்கிறார்கள். பிலாத்துவோ அவன் என்ன தவறு செய்தான், அவனை ஏன் கொலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்.
But rather that a riot was going to start now. He took water, washed
his hands. அவர்களுக்கு எதிர்கொள்ள முடியவில்லை என்பதை பார்த்த பொழுது ஜனங்களுக்கு முன்பதாக தண்ணீரை அள்ளி தன்னுடைய கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். பிலாத்து இயேசுவையும் பரவாசு ரெண்டு பேரையும் விடுதலையாக்க விரும்புகிறான். ஏனென்றால் ஜனங்களுக்கும் பிரியப்படுத்த விரும்பினான், ஜனங்களுக்கு மத்தியிலே பிரசித்தி பெற விரும்பினான். ஆனால் இயேசுவையும் அவர் காயப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே தன்னுடைய கைகளை கழுவி விடுகிறான். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் இந்த இவனுடைய இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். நாங்கள் தான் இந்த மனிதனுடைய இரத்தப்பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கிறோம், அது எங்கள் அந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்று சொல்கிறார்கள். பிலாத்துவோ தன்னுடைய கைகளை கழுவி நான் குற்றமற்றவன் என்று சொல்லிவிடுகிறான். இயேசுவை அவன் வாழ்நாள் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறார். 27 தேசாதிபதியின் போர்ச்சவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர்ச்சவர்களின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கையை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஆன ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு இதனுடைய ராஜாவே வாழ்க என்று அவர் மேல் துப்பி அவரை பரியாசம் பண்ணினார்கள். இயேசுவின் நிமித்தமாக உபத்திரப்பட்டவர்களுக்கும் இப்படிதான் சம்பவித்திருக்கிறது. அவரை சரசில் அடித்தார்கள். நேரடியாக இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கலாமே. ஏன் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வழியாய் கடந்து செல்வதற்கு தேவன் அனுமதிக்க வேண்டும்? ஏனென்றால் தேவனுடைய வழிகள் அப்படி இருந்திருக்கிறது. கிறிஸ்தவ வரலாற்றிலே உள்ள சகல இரத்த சாட்சிகளுக்கு முன்பதாகவும் இயேசு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆகவே அவர் இந்த பாடுகளை அனுபவிக்கிறார். கிறிஸ்தவ தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ தலைவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை பின்பற்றி நீங்கள் ஒரு சிறு முன்னோடியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களை பின்பற்றி வரும்படிக்கு நீங்கள் அவர்களை பார்த்து, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னை நானே நான் நியாயப்படுத்துவதில்லை, தவறாக குற்றம் சாட்டப்படும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன். ஆகவே அவர் சிலுவையில் அறையப்படும்படி அவரை கொண்டு போகிறார்கள். கொண்டு போகையில் சிரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். எப்பொழுதுமே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு நம்மை சுமக்க சொல்லக்கூடிய ஒரு சிலுவை என்பது நம்மை மேல் நிர்பந்தித்து அவர் சுமத்துகிறது இல்லை. ஆனால் ரோம போர்ச்சவர்கள் தான் இயேசுடைய சிலுவையை சீமோன் மேலே நிர்பந்தித்து சுமக்க செய்தார்கள். இயேசுவின் மேலே சிலுவையை செலுத்தி நிர்பந்தித்து சுமக்க செய்தார்கள். எந்த மனிதனாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வரட்டும் என்று சொன்னார். இயேசுவை பின்பற்ற விரும்பவில்லை என்றால் நீங்கள் சிலுவையை சுமந்து செல்ல தேவையில்லை. இயேசுவை நீங்கள் பின்பற்ற விரும்பினால், ஆனால் நீங்கள் சிலுவை சுமக்க வேண்டும். 33 வசனம், கபாஸ்தலம் என அர்த்தம் கொண்ட கொல்கத்தா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஏனென்றால் சிலுவையிலே அவர் தெளிவாக விழிப்பாக இருக்க விரும்பினார்.
This was a little act of mercy that they gave him some type of anesthetic.
அவர் அதிகமான வலியை உணராதபடிக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுப்பதை போல இந்த காடியை, கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவரோ, நீ அதை எடுக்காதே, வேதனிலிருந்து உனக்கு நிவாரணம் கிடைக்கலாம், ஆனால் நீ சிலுவையிலே செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது, நீ ஜனங்களை மன்னிக்க வேண்டும், நீ உன்னுடைய தாயை குறித்த காரியத்தை நீ யோவான் தாயை பொறுப்பெடுக்கும்படி நீ செய்ய வேண்டும். முக்கியமாக சிலுவையிலே தொங்கக்கூடிய மனம் திரும்பக்கூடிய ஒரு கல்லனை ரட்சிக்க
வேண்டும்.
ஆகவே அவர்கள் கசப்பு கலந்த காடியை கொடுத்த பொழுது அவர் குடிக்க மறுத்து விட்டார். முடிந்த பிறகு தன்னுடைய தாயை அவர் பொறுப்பை யோவானுக்கு கொடுத்த பிறகு, கல்லனை மன்னித்த பிறகு, யோவான் 19 அதிகாரம் 29 வசனத்திலே, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, அப்பொழுது இந்த காடியை பெற்றுக் கொள்கிறார். சகலமும் முடிந்த பிறகு ஆண்டவர் அதை எடுத்துக் கொள்கிறார். ஆனால் சிறுவில் தொங்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு மிகவும் உணர்வுள்ளவராய் இருந்தார். பிதாவே, நான் இதை எடுக்கட்டுமா வேண்டாமா என்று சொல்லும் பொழுது பிதா இதை எடுக்காதே என்று சொல்கிறார். ஆனால் 6 மணி நேரம் கடந்த பிறகுதான் நாம் உணர்ந்து கொள்கிறோம், ஏன் பிதா அதை எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அந்த கல்லனை மன்னிக்க வேண்டும், தன்னுடைய தாயை குறித்த பொறுப்பை அவர் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மத்தேய சுவிசேஷத்திலே மிகவும் அற்புதமான ஒரு தலைப்பை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் பரிசுத்தாவியினால் வழி நடத்தப்படுவது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழு ரகசியம். அதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். நம்முடைய பாடத்தை அடுத்த தியானத்திலே தொடரலாம்.